வால்யூம் 5.
இங்கே இப்போது
பிறரிடம் கைகட்டி உத்தியோகம் பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை. சொந்தமாக பிஸ்னஸ் செய்யவே ஆசைப்படுகிறேன். பிஸ்னஸ் செய்ய பணமும் அனுபவமும் வேண்டுமே. அதற்காக ஒரு நிறுவனத்தில் நான் விற்பனை பிரதிநிதியாக இப்போது வேலை செய்கிறேன். ஆனால் இந்த தொழிலில் வீடு வீடாக கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்க வேண்டியிருக்கிறது. இந்த தொழிலில் ஒவ்வொருவரை பார்க்கவும் மணிக்கணக்கில் காத்து கிடக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சிலரை சந்திக்கவே பலமுறை படையெடுக்க வேண்டியிருக்கிறது. பலர் என்னை ஒரு நியூசன்ஸ் என்பது மாதிரி கூட பார்க்கிறார்கள், நடத்துகிறார்கள். இதனால் என்னுடைய தன்மானமே காயப்படுகிறது. நமக்கு ஏன் பிஸ்னஸ் ஆசை எல்லாம்? பேசாமல் நாமும் நமது நண்பர்கள் போல ஏதாவது குமாஸ்தா உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தால் என்ன என்று கூட சில சமயம் தோன்றுகிறது. எனக்கு இப்படி ஒரு கடிதம் வந்தது. எழுதியவர் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு இளைஞர். இவருக்கு பதில் சொல்வதற்கு முன் புத்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு முறை புத்தரை இளைஞன் ஒருவன் சந்தித்தான். ஆனால் அந்த இளைஞனுக்கு இவர்தான் புத்தர் என்று தெரியாது. புத்தரின் முகத்தில் இருந்த பிரகாசமும் தோற்றத்தில் இருந்த பொலிவும் அந்த இளைஞனையே புரட்டி போடும் அளவுக்கு கவர்ந்துவிட பரவசப்பட்டு போன அவன் புத்தரிடம் கேட்டான், நீங்கள் கந்தர்வலோகத்தைச் சேர்ந்தவரா? புத்தர், இல்லை என்று பதில் சொன்னார். அப்படியென்றால் தேவலோகத்தில் இருந்து வருகிறீர்களா? இல்லை. பின்னே இந்த பூலோகத்தைச் சேர்ந்த மனிதர்தானா? இல்லை. இளைஞன் பொறுமையிழந்து விட்டான். பின்பு யார்தான் நீங்கள்? இந்த கேள்வியை ஆரம்பத்திலேயே கேட்டிருக்கலாமே இளைஞனே என்று சொல்லிவிட்டு புத்தர் சொன்னார், நான் ஒரு சுத்தமான கண்ணாடி. புத்தரின் இந்த வாக்கியம் மிகவும் பிரசித்தமானது. இதன் அர்த்தமோ மிக மிக ஆழமானது. திறமைசாலி என்று நம்மை ஒருவர் பாராட்டினால் நாம் என்ன நினைக்கிறோம்? இவன் நம்மை அறிவாளி என்கிறான், விஷயம் தெரிந்தவன் என்கிறான், புத்திசாலி என்கிறான், சாணக்கியன் என்கிறான், வித்தை தெரிந்தவன் என்கிறான், நம் அறிவை இவன் வியக்கிறான் என்று அவன் சொன்ன ஒற்றை வார்த்தையின் மேல் ஓராயிரம் புகழ் வார்த்தைகளை அடுக்கி பார்த்து மகிழ்ந்து போகிறோம். அதுபோலவே முண்டமே என்று யாராவது நம்மை திட்டிவிட்டால் இந்த வார்த்தையின் மீதும் ஓராயிரம் இகழ் வார்த்தைகளை அடுக்கி பார்த்து சோர்வடைந்து போகிறோம். ஆனால் புத்தர் சொன்ன மாதிரி நாம் வெறும் கண்ணாடியாக மட்டும் இருந்தால் எதிராளி சொன்ன வார்த்தையை மட்டுமே பிரதிபலிப்போம். வார்த்தைகளின் எழுத்துக்களில் இருக்கிற இண்டு இடுக்குகளிலெல்லாம் புகுந்து உச்சரிக்கப்படாத அர்த்தங்களை தேடிக்கொண்டிருக்க மாட்டோம். இப்போது தஞ்சாவூர் இளைஞனின் கடிதத்துக்கு வருவோம். இவருக்கு நேரடியாக இதை செய் அதை செய்யாதே என்று நான் பதில் தரப்போவதில்லை. மதன் மோகன் மாளவியாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். இதிலிருந்து என்ன எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை அவர் எடுத்துக்கொள்ளட்டும். பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை தோற்றுவித்தவர்தான் மதன் மோகன் மாளவியா என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த பல்கலைக்கழகத்தை நிர்மாணிக்க இவர் முயற்சி மேற்கொண்டிருந்த சமயம் எத்தனையோ சிக்கல்கள், எதிர்பாராத இடர்பாடுகள். இந்து பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்தே தீர்வது என உறுதியோடு செயல்பட்டார் மதன் மோகன் மாளவியா. அந்த சமயம் மாளவியாவுக்கு பண நெருக்கடியும் ஏற்பட்டது. மாளவியா தளர்ந்து விடவில்லை. ஊர் ஊராக சென்று பல செல்வந்தர்களையும் வணிகர்களையும் சந்தித்து பல்கலைக்கழகம் கட்ட நிதி திரட்டினார். நிதி வசூல் செய்வதற்காக அவர் ஹைதராபாத் நவாபிடமும் சென்றார். என்ன தைரியம் இருந்தால் இந்து பல்கலைக்கழகம் கட்டுவதற்கு என்னிடமே வந்து நிதி கேட்பாய் என்று கண்கள் சிவக்க உரிமைய நவாப் தான் அணிந்திருந்த செருப்பை கழற்றி மதன் மோகன் மாளவியா மீது வீசினார். பதில் பேசாமல் நவாபின் அரண்மனையை விட்டு வெளியேறிய மாளவியா நேராக கடைவீதிக்கு வந்தார். நவாப் தன் மீது வீசிய செருப்பை பொதுமக்களிடம் ஏலம் விட ஆரம்பித்தார். நவாபின் செருப்பு என்பதால் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் விலை கேட்டார்கள். அதற்குள் இந்த செய்தி நவாபுக்கு போக அவருக்கு புதிதாக ஒரு சங்கடம் பிறந்தது. தன்னுடைய செருப்பு சொற்ப விலைக்கு ஏலம் போனால் அது தனக்குத்தானே கேவலம் என்று நினைத்தார் நவாப். உடனே தன் சேவகன் ஒருவனிடம் பெரிய பணமூட்டை ஒன்றை கொடுத்து, நீ போய் என் செருப்பை பெரிய தொகைக்கு ஏலம் எடு என்று அனுப்பினார். இப்படி நவாபின் ஒற்றை செருப்பை அவருடைய சேவகன் மூலம் ஒரு பெரிய தொகைக்கு நவாபுக்கே ஏலத்தில் விற்பனை செய்தார் மாளவியா. அந்த பணத்தை பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி கட்ட பயன்படுத்தி கொண்டார். ஒரு கொள்கையுடனும் குறிக்கோளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை இளைஞர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது இதுதான். ஒருவனை முன்னேற விடாமல் தடுப்பது எது தெரியுமா? அவனது திறமையின்மையோ தகுதி குறைவோ கூட அல்ல. இனி தனக்கு வாய்ப்பே இல்லை, விடிவு காலமே இல்லை என்று அவன் ஒரு முடிவுக்கு வந்து விடுவதுதான். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நோவேர் என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நவ் ஹியர் என்று அதை சரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறிச் செல்லுங்கள். சுகம் அல்ல, சோகம். காலையில் தூக்கம் களைந்தாலும் படுக்கை விட்டு எழுந்திருப்பது பலருக்கு கஷ்டமான விஷயம். வீட்டில், பள்ளிக்கூடத்தில், அலுவலகத்தில் என்று ஒவ்வொருவருக்கும் நிறைய வேலைகள் காத்திருந்தாலும் காலை தூக்கமே ஒரு தனி சுகம் என்று அதற்கு சிலர் அங்கீகாரமும் கொடுத்து கௌரவித்து விடுவார்கள். காலையில் தூக்கம் களைந்த பின்பும் படுக்கையிலேயே படுத்து கிடக்காமல் எழுந்திருப்பது எப்படி? இது என்ன கேள்வி? போர்வையை விலக்கிவிட்டு கையை ஊன்றி எழுந்திருக்க வேண்டியதுதான். சுவாமி கூட அறுவை ஜோக் அடிப்பாரா என்று பார்க்கிறீர்களா? ஜோக் இல்லை, இது வருத்தமான விஷயம். நம்முடைய உடம்பே நம் பேச்சை கேட்காமல் படுத்திருக்கிறது என்றால் நாம் பயங்கரமான பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றல்லவா அர்த்தம். ஸ்பாஸ்டிக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மூளை இடுகிற கட்டளைக்கு அவர்களின் உடல் கீழ்ப்படியாது. வாய்க்கு உணவை எடுத்துக்கொண்டு போக மூளை கட்டளையிட்டால் கை உணவை காதுக்கு எடுத்துக்கொண்டு போகும். நினைத்து பாருங்கள், நாம் எத்தனை பாக்கியசாலிகள். பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் வடிவமைக்க முடியாத தசைகளால் ஆன கம்ப்யூட்டர் நம் மூளையில் இருக்கிறது. ஓய்வே எடுக்காமல் 24 மணி நேரம் விழிப்போடு இருக்கும் இதயம், சினிமா கேமராவை விட காட்சிகளை பல மடங்கு அற்புதமாக காட்டும் கண்கள், இப்படிப்பட்ட அற்புதமான உடம்பை வெறுமனே படுக்கையில் படுக்க வைத்திருப்பது எத்தனை பெரிய வேஸ்ட். ப்ரோக்ராஸ்டினேஷன் என்ற ஆங்கில வார்த்தையை உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். இதற்கு வேலையை தள்ளி போடுவது என்று அர்த்தம். வீட்டை ஒட்டடை அடித்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று தோன்றும், ஆனால் சரி நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு விடுவோம். அதே போலவே ஆஃபீஸில் முக்கியமான லெட்டர் டிராஃப்ட் செய்ய வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் நாளைக்கு செய்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு வாரம் வரை கூட தள்ளி போடுவோம். கடைசியில் அந்த லெட்டர் எழுதுவதற்கான அவசியமே கரைந்து போய்விடும். நம் முன்னேற்றத்துக்கு குறுக்கே வரும் தள்ளி போடுகிற மனப்பான்மையை விரட்டியடிப்பது எப்படி? மருந்து கொடுப்பதற்கு முன்பு நோயை டயக்னைஸ் செய்வது தானே முறை. அதனால் தள்ளி போடுகிற குணம் எப்படி வருகிறது என்று பார்க்கலாம். காலையில் தூக்கம் களைந்துவிட்டது, செய்ய வேண்டிய வேலைகளும் மலை போல எதிரிலே இருக்கின்றன, ஆனால் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனமில்லாமல் படுத்து கிடக்கிறோம். அப்போது நாம் படுக்கையிலேயே படுத்து கிடப்பதை நியாயப்படுத்த நமக்கு நாமே, இன்று சனிக்கிழமை தானே, இன்று மேனேஜரே லீவ் ஆயிற்றே என்று எத்தனை சமாதானம் சொல்லிக்கொள்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த இன்பத்தை அனுபவிப்போமே என்று படுக்கையிலேயே உருண்டு உருண்டு படுத்து கொண்டிருக்கிறோம். ஆழமாக சென்று பார்த்தால் தூக்கம் கலைந்த பிறகும் படுக்கையில் உருண்டு கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் நமக்கு அது பிடிக்கிறது. தூக்கம் போய்விட்டாலும் கண்களை மூடிக்கொண்டு படுக்கையில் உருள்வது நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறது. காலை 5 மணிக்கு ஆபீஸுக்கு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு 500,000 ரூபாய் என்று அறிவிப்பு வந்தால் 5 மணிக்கு வெகு முன்பே நாம் ஆபீஸில் போய் நின்று விடுவோமா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? படுக்கையில் உருள்வதை விட 500,000 ரூபாயில் அதிக சந்தோஷம் என்று நாம் நினைக்கிறோம். காலை 5 மணிக்கு படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டுமானால் இதே யுக்தியை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். படுக்கையில் உருள்வதை விட என் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதுதான் சந்தோஷம், வீட்டை சுத்தப்படுத்துவதுதான் சந்தோஷம், ஆஃபீஸ் வேலையை அல்லது வியாபாரத்தை பார்ப்பதுதான் சந்தோஷம் என்று சந்தோஷத்தின் ஊற்றை இடம் மாற்றி பாருங்கள். கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கு என் சொந்த அனுபவத்திலிருந்தே உதாரணம் தர விரும்புகிறேன். சிறுவனாக பெங்களூரில் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த போது நான் வாலிபால் சாம்பியன். மற்ற ஸ்போர்ட்ஸ்களிலும் நிறைய ஆர்வம் உண்டு. தினமும் விடிகாலை 5 மணிக்கு எழுந்து விளையாட்டு மைதானத்துக்கு போய் 2 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி செய்வேன். ஓட்டப்பயிற்சி முடிந்ததும் நான் பனியனை கழற்றி வியர்வையை பிழியும் போது எனக்குள் சாதித்துவிட்ட சந்தோஷம் எழும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று என் அம்மா காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் வரச் சொன்னார். ஐயோ, காய்கறி மார்க்கெட்டுக்கா? அது எவ்வளோ தூரம் இருக்கிறது, எப்படி போவேன் என்று அழுதேன். தினமும் இந்த காய்கறி மார்க்கெட்டை தாண்டி விளையாட்டு மைதானம் போய் 2 மணி நேரம் ஓடுகிறாய், அது உனக்கு கஷ்டமாக தெரியவில்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கும் காய்கறி மார்க்கெட்டுக்கு போவது உனக்கு கஷ்டமாக இருக்கிறதா என்று அம்மா கோபப்பட்டது இன்னமும் எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் வாதியாருக்காக தோப்புக்கரணம் போடுவது என்பது கஷ்டமாக இருக்கும், அதையே எக்ஸசைஸ் என்று செய்யும்போது சந்தோஷமாக இருக்கிறது. இந்த உதாரணங்கள் மூலம் நான் சொல்ல விரும்புவது எளிமையான விஷயம், தூக்கம் கலைந்த பிறகும் படுக்கையில் புரள்வதில் சந்தோஷம் இல்லை, மற்ற வேலைகளை பார்ப்பதில்தான் சந்தோஷம் என்று உங்களின் சந்தோஷத்தை ஷிஃப்ட் செய்து பாருங்கள். உங்களால் கூட சூரியோதயத்துக்கு முன்னால் படுக்கை விட்டு எழுந்துவிட முடியும். வாழ்க்கையில் இழந்தால் திரும்பி பெற முடியாத விஷயங்கள் 3. 1. உச்சரிக்கப்பட்ட சொல். 2. தவறவிட்ட வாய்ப்பு. 3. கடந்து போன நிமிடம். வேண்டும் ஒரு டால்ஃபின் வாழ்க்கை. வாகனங்கள் போகும் பாதையை ஆக்கிரமித்து கொண்டு கடை விரிக்கும் வியாபாரிகள், பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு கூட லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள், அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் போலீசார், மக்கள் நலன்கள் பற்றி கவலையே படாமல் ஊழலிலும் லஞ்ச லாவண்யங்களிலும் நேரத்தை செலவிடும் அரசியல்வாதிகள், இப்படி எங்கு திரும்பினாலும் பொதுஜன விரோதிகளாகவே இருக்கிறார்களே. இவர்களை நினைத்தாலே என் மூளையில் கோபத்தை தூண்டும் அமிலங்கள் சுரக்கின்றன, கை கால்கள் நடுங்குகின்றன, சில சமயங்களில் நான் டென்ஷன் ஆகிறேன். சுவாமி, இவர்களை எல்லாம் திருத்தவே முடியாதா? இப்படி நரம்புகள் புடைக்க இரத்த கொதிப்பு அதிகமாகி என்னிடம் ஆதங்கப்படுபவர்கள் நிறைய பேர், இதனால் அப்செட் ஆகி மூளையில் சோர்ந்து உட்கார்ந்து விடுபவர்களும் உண்டு. இவர்களுடைய ஆதங்கம் நியாயமானதுதான், ஆனால் அக்கிரமம் செய்பவர்களை கண்டால் நரம்பு புடைக்கிறது, மனம் தளர்கிறது என்று சொல்வதுதான் சரியில்லை. நமக்கு நரம்பு புடைத்து டென்ஷன் ஆனால் அக்கிரமம் செய்பவர்களை திருத்த அது எந்த வகையில் உதவியாக இருக்கப் போகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மார்க்கெட்டிங் துறையின் குரு என்று கருதப்படும் ஜிக் ஜிப்லர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாடு நாடாக பறந்து மார்க்கெட்டிங் பற்றி சர்வதேச கம்பெனிகளின் நிர்வாகிகளுக்கு பயிற்சி கொடுப்பதுதான் இவரின் தொழில். மிக மிக பிஸியான இவர் ஒரு முறை வெளிநாடு செல்வதற்காக விமான நிலையம் போனார். விமானம் 4 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்று க்ளோஸ் சர்க்கியூட் டிவி அறிவிக்கிறது. இதை பார்த்ததும் ஜிக் ஜிப்லர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபேண்டாஸ்டிக். இப்படி சொல்லிவிட்டு அவர் தனது பிரீஃப்கேஸை திறந்து சில காகிதங்களை எடுத்து அடுத்த செமினாருக்கு தனது உரையை தயார் செய்ய ஆரம்பித்து விட்டார். 4 மணி நேரம் போனதே தெரியவில்லை. விமானம் இன்னும் 1 மணி நேரம் தாமதமாக கிளம்பும் என்று செய்தி வருகிறது. ஜிக் ஜிப்லர் வெரி குட் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கிறார். இதை பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த சக பயணிகளுக்கு ஒரே குழப்பம். அவர்கள் ஜிக் ஜிப்லரை நெருங்கி, உண்மையை சொல்லுங்கள், விமானம் புறப்பட தாமதமாவதில் உங்களுக்கு எரிச்சல் வரவில்லையா என்று கேட்கின்றனர். அதற்கு ஜிக் ஜிப்லர், எரிச்சல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஃபேண்டாஸ்டிக், வெரி குட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றாராம். ஊழல், லஞ்சம் போன்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது? லஞ்சம் மற்றும் ஊழல் அற்ற சமூகம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஐடியல், அதாவது ஆதர்ஷ நிலை. ஆனால் நிதர்சனம் என்ன? சமூகத்தில் ஊழலும் லஞ்சமும் தான் மலிந்து போய்விட்டது. ஆதர்ஷ நிலையில் நின்று கொண்டு நிதர்சன நிலையை பார்த்தால் மனதில் போராட்டம் மட்டுமே மிஞ்சும். போராட்டம் வந்தால் டென்ஷன், நரம்புகள் புடைக்கும். இது முதல் வகை அணுகுமுறை. இன்னொரு வகையான அணுகுமுறையும் இருக்கிறது. ஊழலையாவது ஒழிப்பதாவது, அதெல்லாம் நடக்காத காரியம் என்று சொல்லி நிதர்சனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இந்த 2 விதமான அணுகுமுறைகளுமே தவறு. ஊழலே கூடாது என்ற ஆதர்ஷ நிலையில் நின்றிருந்தாலும் நிதர்சனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு ஆதர்ஷ நிலையை, அதாவது ஊழலே இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முழு ஈடுபாட்டோடும் உறுதியோடும் உழைக்க வேண்டும். இந்த அணுகுமுறை மட்டுமே உங்களுக்கு பயன் தரும், சமுதாயத்துக்கும் பயன் தரும். சுவாமி, இது என்ன நியாயம்? அக்கிரமம் செய்பவர்கள் அரசியலிலும் ரவுடி கும்பலிலும் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லை, நம்மை சுற்றி நாம் வேலை செய்யும் அலுவலகத்தில், போலீஸ் நிலையத்தில், அரசு அலுவலகங்களில், எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில், ஏன் சில சமயம் நமது வீட்டுக்குள்ளேயே கூட அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களே, இவர்களை எப்படி சமாளிப்பது? இப்படி சிலர் கேட்கக்கூடும். இவர்களுக்கு எப்படி விளக்கலாம் என்று யோசித்த போது இந்த கருத்து தோன்றியது. கடலில் இருக்கும் மீன்களை மூன்று வகையாக பிரித்தால் அதில் முதல் வகை சின்ன சின்ன மீன்கள். இவை கடலில் இருக்கும் அடாவடி மீன்களை எதிர்க்க முடியாதவை. காலப்போக்கில் இவை அடாவடி மீன்களுக்கு இரையாகிவிடும். இரண்டாவது வகை சுறா போன்ற அடாவடி மீன்கள். மற்ற மீன்களை விழுங்கி ஏப்பம் விட்டே வயிறு வளர்க்கும் ரகம் இவை. மூன்றாவது வகை டால்ஃபின் மாதிரியான மீன்கள். சுறா மீன்கள் இருக்கும் அதே கடலில் நீந்தினாலும் இவை சின்ன மீன்கள் மாதிரி சுறாவுக்கு இரையாகிவிடாது. அதே சமயம் சுறா மாதிரி அடாவடித்தனமும் செய்யாது. இவை சுறா மீன்களுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு வாழ்க்கையை ஜாலியாக வாழும். நாமும் டால்ஃபின் மாதிரி வாழ்வதற்கு பழகிக்கொள்ளலாமே. பாலம் கட்டு, சுவரை உடை. நாம் விரும்புகிற மாதிரிதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம் விருப்பப்படி வாழ்க்கையை வாழவிடாமல் செய்வது யார்? நமது எதிரிகளா அல்லது விரோதிகளா? இருவரும் இல்லை. நமது இன்ஹிபிஷன்ஸ், நம் இஷ்டப்படி நம்மை வாழவிடாமல் தடுப்பது இதுதான். இந்த இன்ஹிபிஷன்ஸ் என்ற ஓட்டுக்குள் அடிக்கடி ஓடிப்போய் ஒளிந்து கொள்கிறோம். அப்பா, எனக்காக நீங்கள் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள், எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறீர்கள். தனிமையில் நீங்கள் உங்கள் தகப்பனாரை பற்றி இப்படி நிறைய யோசித்திருப்பீர்கள். ஆனால் எத்தனை முறை உங்கள் தந்தையிடம் நேரில், அப்பா உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் நினைத்ததை சொல்ல விடாமல் தடுத்தது எது? அதுதான் உங்கள் இனிஹிபிஷன். பல கூட்டு குடும்பங்களில் சாதாரணமாக நடக்கும் விஷயம் இது. மனைவிக்கு பூ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தால் வீட்டில் இருப்பவர்கள் கேலி பேசுவார்களோ என்று பயந்து சில கணவர்கள் மல்லிகை பூவியை யாருக்கும் தெரியாமல் கஞ்சா மாதிரி மறைத்து மறைத்து வீட்டுக்குள் கடத்திக் கொண்டு போவார்கள். பல பேரின் காதல் தெரிவிக்கப்படாமலேயே ஊமை கண்ட கனவு மாதிரி தோல்வியடைந்ததற்கும் அடைவதற்கும் இந்த இன்ஹிபிஷன் தான் காரணம். ஞாபகத்திலிருந்து அழிந்துவிட்ட ஏதோ சின்ன தகராறுக்காக பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும் அண்ணன் தம்பிகள், அப்பா பிள்ளைகள், ஒரே ஆபீஸில் வேலை செய்பவர்கள், இன்ஹிபிஷன் என்ற சீனப்பெரும் சுவரால் இப்படி எத்தனை பேர் தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறார்கள். நாம் மற்றவர்களோடு உறவு ஏற்படுத்திக் கொள்ள பாலம்தான் கட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர பிரிப்பதற்கான சுவர் எழுப்பிக் கொள்ளக்கூடாது. பாட வேண்டும் என்று பலருக்கு ஆசை இருக்கும், டான்ஸ் ஆட வேண்டும் என்று பலருக்கு விருப்பம் இருக்கும், சில சமயம் கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்று தோன்றும். ஆனால் பிறர் என்ன நினைப்பார்களோ, சொல்வார்களோ என்று பயந்து நம்மில் பலர் நாம் விரும்பும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்வதில்லை. லுக்கிங் குட், ஃபீலிங் குட் என இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. பிறர் கண்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக நமது சந்தோஷத்தையே பின்னுக்கு தள்ளி காலால் மிதித்து கொண்டிருக்கிறோம். இன்ஹிபிஷன்ஸ் என்ற இந்த சின்ன தடைகளை உடைத்து கொண்டு நாம் சுதந்திரம் அடைவது எப்போது? கோபி 14 வயது சிறுவன். அப்பா ஆசைப்பட்ட மாதிரி வகுப்பில் இவனால் மார்க் எடுக்க முடியவில்லை. இறுதி தேர்வில் தோல்வியடைந்து விடுகிறான். தண்டச்சோர், உருப்படாத முண்டோ, ஒழிஞ்சு போடா, என் கண்முன்னே நிற்காதே என்று கோபியை திட்டிவிடுகிறார் அப்பா. அவ்வளவுதான், மகனுக்கும் தனக்கும் நடுவே அப்பா ஒரு பெரிய இரும்பு திரை போட்டு கொண்டு விடுகிறார். பல ஆண்டுகள் ஓடிவிடுகின்றன. கோபி பிளஸ் டூவுக்கு வந்து விடுகிறான். தன் மகன் மீது அப்பாவுக்கு பாசம் இருந்தாலும் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இயல்பாக அவரால் பேச முடியவில்லை, அரட்டை அடிக்க முடியவில்லை. தனக்கும் தன் மகனுக்கும் இடையே இப்படி ஒரு பெரிய இடைவெளி விழுந்துவிட்டதை நினைத்து கோபியின் அப்பா வருத்தப்படுகிறார். ஒரு நாள் ஆஃபீஸிலிருந்து வீடு திரும்பியதும் நேராக கோபியிடம் வந்து, என் ஆஃபீஸில் வேலை செய்யும் ஒரு கடைநிலை ஊழியர் தன் அன்பின் அடையாளமாக எனக்கு ஒரு திருக்குறள் புத்தகத்தை பரிசளித்து, இதை உலகிலேயே மிகவும் நேசிக்கும் ஒருவருக்கு நீங்கள் பரிசாக கொடுங்கள் என்று சொன்னார். உலகத்திலே நான் அதிகமாக நேசிக்கும் நபர் நீதானே கோபி, அதனால் இதை உன்னிடம் கொடுக்கிறேன், வாங்கிக்கொள் என்று சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்தார். பல வருட காலம் தன்னிடம் முகம் கொடுத்து பேசாதிருந்த தந்தையின் இந்த வார்த்தைகளையும் செய்கையையும் கண்டு கோபி இதயம் விம்மி புடைக்க ஆனந்தத்தில் அழ ஆரம்பித்து விட்டான். அப்பா, என் மீது உங்களுக்கு அன்பே இல்லை என்று இத்தனை காலமும் தவறாக நினைத்திருந்தேன். உங்களுக்கு நான் பாரமாக இருக்கிறேனோ என்று கூட பல சமயம் நான் நினைத்ததுண்டு. உண்மையில் இன்று இரவு நான் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்ள இருந்தேன். அதற்கு மேல் கோபியை அவர் பேச விடவில்லை. தன் மகனை மார்போடு அணைத்து கொண்டு கண்ணீர் விட, அந்த கண்ணீர் துளியில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே இருந்த பெரும் சுவர் கரைந்து விட்டது. நீங்களும் உங்கள் தாயை, தந்தையை, பிள்ளைகளை, கணவனை, மனைவியை நெஞ்சார நேசிக்கிறீர்களா? ஆனால் எப்போதோ விழுந்த இரும்புத் திரையின் காரணமாக நீங்கள் அவர்களை நேசிப்பதையும் அவர்களிடம் அன்பு வைத்திருப்பதையும் தெரிவிக்காமல் இருக்கிறீர்களா? உங்களின் இன்ஹிபிஷன்ஸை இந்த நிமிடமே உடைத்தெறிந்துவிட்டு அவர்களிடம் சென்று உங்களின் அன்பை உடனே தெரிவியுங்கள். யாரை உலகம் மன்னிக்காது? அந்த கிராமத்தில் ஒரு வாரமாக ஓயாமல் புயல் மழை. மழைக்கு பல ஆலமரங்கள் வேரோடு மண்ணில் சாய்ந்து விட்டன. இந்த நேரத்தில் நீர்த்தேக்கத்தில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியே வர ஆரம்பிக்கிறது. இன்னும் இந்த கிராமத்தில் இருந்தால் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டு இறந்து போய்விடுவோம் என்று மக்கள் மாடு கன்றுகளை பிடித்து கொண்டு ஊரை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும், நான் உங்களைப் போல பயந்து ஓடமாட்டேன், நான் கடவுளை நம்புகிறேன், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி அங்கேயே தங்கிவிடுகிறான். அன்றிரவே கிராமத்தில் வெள்ளம் புகுந்து விடுகிறது. பக்தனின் வீட்டுக்குள்ளும் வெள்ளம். இவன் வீட்டின் கூரை மீது ஏறிக்கொண்டு கடவுளை பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போது பக்கத்து கிராமத்தினர் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க அந்த வழியாக படகில் போகின்றனர். வீட்டு கூரையின் மீது தத்தளித்துக் கொண்டிருக்கும் இவனை பார்த்து, வா வந்துவிடு, உயிர் தப்பித்து ஓடிவிடலாம் என்று அழைக்கின்றனர். அதற்கு இவன், நான் வரமாட்டேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு கூரையிலேயே உட்கார்ந்து விடுகிறான். ஏரியில் ஏற்பட்ட ஓட்டை பெரிதாக வெள்ளத்தின் அளவும் உயர்ந்து பக்தன் அமர்ந்திருக்கும் கூரையை எட்டி பிடித்து விடுகிறது. இவன் கூரையில் இருந்தபடியே ஒரே தாவாக தாவி பக்கத்தில் இருந்த மரம் ஒன்றில் ஏறிக்கொண்டு கடவுள் காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். அப்போது இன்னொரு கிராமத்திலிருந்து அந்த ஊர் மக்களை ஏற்றிக்கொண்டு போகும் படகு வருகிறது. மரத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் இவனை பார்த்து, படகுக்கு வா, தப்பித்து போய்விடலாம் என்று கூப்பிடுகிறார்கள். இல்லை, நான் வரமாட்டேன், என்னை காப்பாற்ற கடவுள் நிச்சயம் வருவார் என்று இவன் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் ஏரி முற்றிலுமாக உடைந்து நீரின் உயரம் மரத்தில் இருக்கும் இவன் காலை தொடும் அளவுக்கு உயர்ந்து விடுகிறது. இவன் மரத்தின் உச்சியிலே போய் உட்கார்ந்து கொள்கிறான். அப்போது அந்த சுற்று வட்டாரத்திலிருந்து கடைசி படகு இவனின் உதவிக்கு வருகிறது. நான் வரமாட்டேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று இவன் அப்போதும் மறுத்து விடுகிறான். கடைசி படகு கிளம்பிச் சென்ற சில மணி நேரங்களில் வெள்ள நீரின் உயரம் மீண்டும் உயர்ந்து இவனை அடித்து கொண்டு போய்விடுகிறது. இறந்து போன பக்தன் மேலுலகம் போகிறான். அங்கே அவன் கடவுளை சந்திக்கிறான். கடவுளே, உங்களையே மலை போல நம்பியிருந்தேன், ஆனால் நட்டாற்றில் என்னை விட்டுவிட்டீர்களே. வாழ்நாள் முழுதும் உங்களையே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன், என்னை கைவிட்டு விட்டீர்கள். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கட்சிக்கு உங்களின் செயல் இப்போது பலம் சேர்த்துவிட்டது, அதை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது என்றான். அர்த்தமுள்ள ஒரு புன்னகை பூத்துவிட்டு கடவுள் சொன்னார், உன் பக்தியில் குறையில்லை, அதனால்தான் நீ முதல் முறை பிரார்த்தனை செய்ததுமே உன்னை காப்பாற்றுவதற்காக ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, மூன்று படகுகளை அடுத்தடுத்து அனுப்பினேன், நீதான் மூன்று சந்தர்ப்பங்களையுமே தவறவிட்டு விட்டாய் என்றாராம். தோல்வி அடைந்தவர்களை கூட இந்த உலகம் மன்னித்துவிடும், ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை பயன்படுத்தாமல் கையை கட்டிக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருப்பவர்களை யாருமே மன்னிக்க மாட்டார்கள், மதிக்கவும் மாட்டார்கள். அவன் 25 வயது வாலிபன், அழகானவன், படித்தவன், மதிப்பு மிகுந்த உத்தியோகத்திலும் இருக்கிறான். அவனை திருமணம் செய்து கொள்ள இளம் பெண்கள் பலர் ஆசைப்பட்டார்கள். என் அழகுக்கு நீ மேட்ச் ஆக மாட்டாய், என் படிப்புக்கு நீ பொருத்தமானவள் இல்லை, என் செல்வத்துக்கு நீ சமமானவள் இல்லை என்று ஏதோ ஒரு காரணம் சொல்லி இவன் எல்லா பெண்களையும் நிராகரித்து வந்தான். 20 வருடங்களுக்கு பிறகு இவன் எதிர்பார்ப்புகள் அத்தனைக்கும் ஏற்ற ஒரு பெண் இவன் கண்ணில் பட்டாள். அவளிடம் சென்று தன் படிப்பு, செல்வம், பதவி என்று அத்தனையும் சொல்லி, எனக்கு பொருத்தமானவள் நீதான், உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள தயார் என்றான். கேலியாக சிரித்துவிட்டு அந்த பெண் சொன்னாள், ஆனால் நீங்கள் எனக்கு பொருத்தமானவராக தெரியவில்லையே. சந்தர்ப்பம் என்பது வேறு கிரகங்களிலிருந்து வரும் சமாச்சாரம் இல்லை. பல நேரங்களில் சந்தர்ப்பம் வருவதற்கான சூழலை நாம் தான் உண்டு பண்ண வேண்டும். வெற்றியாளர்கள் சந்தர்ப்பங்களையே உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் இதில் எந்த ரகம்? சந்தர்ப்பத்துக்காக காத்திருப்பவரா, அல்லது சந்தர்ப்பம் வருவதற்கான சூழலை உண்டு பண்ணுபவரா, இல்லை சந்தர்ப்பத்தையே உருவாக்குபவரா? வேர்களை பாருங்கள். உலகம் முழுவதும் பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கும் ஹோண்டா கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பற்றி பலருக்கு தெரிந்திருக்கும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா கார் கம்பெனிகளை இந்த ஜப்பான் கம்பெனி கதிகலங்க வைத்துக் கொண்டிருப்பது பற்றியும் பலர் அறிந்திருப்பீர்கள். இந்த வெற்றியின் வேர்களை தேடிப்போனால் அங்கே ஹோண்டா என்ற ஒரு சாமானிய ஜப்பானியரின் விடாமுயற்சி என்ற விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியும். கார் தொழிற்சாலையை நிர்மாணிப்பதற்கு முன்னதாக ஹோண்டா ஒரு சாதாரண மனிதர். கார்களுக்கு பயன்படுத்தப்படும் பிஸ்டன்களை புதிய முறையில் வடிவமைத்து பார்த்தார் ஹோண்டா. இதை வர்த்தக ரீதியாக தயாரித்து கார்களில் பொருத்தினால் காரின் செயல்பாடு பலவிதங்களில் மேம்பாடு அடையும் என்று அவருக்கு உறுதியாக தெரிந்தது. எனவே தான் உருவாக்கிய பிஸ்டனை எடுத்துக்கொண்டு டொயோட்டா கார் கம்பெனியை அணுகினார் ஹோண்டா. அந்த கம்பெனியின் இன்ஜினியர்கள் ஆரம்பத்தில் ஹோண்டாவை பார்க்காமலேயே வெளியே அனுப்பிவிட்டார்கள். ஹோண்டா மனம் தளரவில்லை, தொடர்ந்து முயற்சித்தார். டொயோட்டா கார் கம்பெனியின் இன்ஜினியர்கள் ஹோண்டா வடிவமைத்த பிஸ்டனை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். ஹோண்டா வெறுத்து போய் ஒதுங்கிவிடாமல் தான் வடிவமைத்த பிஸ்டனின் தனித்தன்மைகளை அந்த இன்ஜினியர்களுக்கு சளைக்காமல் பொறுமையாக விளக்கினார். அவருடைய பல வருட முயற்சிக்கு கடைசியில் பலன் கிடைத்தது. தாங்கள் தயாரிக்கும் கார்களுக்கு பிஸ்டன் சப்ளை செய்ய ஹோண்டாவுக்கு டொயோட்டோ கம்பெனி ஆர்டர் கொடுத்தது. ஹோண்டா தனது பொருள், பணம், அறிவு, உழைப்பு என்று அத்தனையையும் மூலதனமாக போட்டு பிஸ்டன் தயாரிக்கும் தொழிற்சாலையை நிர்மாணிக்க ஆரம்பித்தார். தொழிற்சாலை கட்டும் பணி முடிவுக்கு வந்த சமயம் ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஹோண்டாவின் தொழிற்சாலை தரைமட்டம் ஆனது. ஆனால் ஹோண்டாவின் நம்பிக்கை சிதறவில்லை. அவர் மீண்டும் தொழிற்சாலை கட்டும் பணியை ஆரம்பித்தார். தொழிற்சாலை நிர்மாணிக்கப்பட்டு இதோ அடுத்த வாரம் உற்பத்தி ஆரம்பித்துவிடும் என்ற நிலையில் இரண்டாம் உலகப்போர் ஆரம்பமானது. எதிரி நாட்டு விமானம் வீசிய குண்டுகளால் ஜப்பான் நாடே உடைந்து சிதறிய இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொள்ள ஹோண்டாவின் தொழிற்சாலையும் தவிடுபொடியானது. ஹோண்டா தன் தொழிற்சாலை, சொத்து, நண்பர்கள் என்று பலவற்றை இழந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை, தொடர்ந்து போராடினார். மூன்றாவது முறையாக தொழிற்சாலையை நிர்மாணிக்க ஆரம்பித்தார். இன்று உலகில் டொயோட்டாவை விட அதிக கார்களை ஹோண்டா கார் கம்பெனி விற்பனை செய்கிறது. விடாமுயற்சி என்ற வார்த்தைக்கு வெறும் உதாரணமாக மட்டும் இல்லாமல் பெருமையும் சேர்த்தார் ஹோண்டா. நம்மில் பலர் சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலே வாடி வதங்கி வத்தலாகி விடுகிறோம். பிரச்சனைகள் வந்தால் பின்வாங்கி விடுகிறோம். ஐன்ஸ்டீன் அவரது ஆசிரியரால் மண்டு சாமர்த்தியம் போதாது என்று ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் குறிப்புடன் பள்ளிக்கூடத்திலிருந்தே வெளியேற்றப்பட்டவர். ஐன்ஸ்டீன் அப்போது கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தால் உலகம் ஒரு மாபெரும் விஞ்ஞானியை கை நழுவ விட்டிருக்கும். நோர்மா ஜீன் பேக்கர் என்ற பெண்மணி மாடலாக ஆசைப்பட்டு ஒரு மாடலிங் கம்பெனிக்கு போய் வாய்ப்பு கேட்டார். நீ பேசாமல் ஏதாவது கிளர்க் வேலைக்கு போ, அல்லது கல்யாணம் செய்து கொள், இந்த இரண்டுக்கும் தான் நீ லாயக்கு என்று அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். நோர்மா தனது மாடலிங் கனவை அப்போது குழிதோண்டி புதைத்திருந்தால் உலகுக்கு மர்லின் மன்றோ என்ற அற்புத கதாநாயகி அறிமுகமாகியிருக்க மாட்டார். இசையை உயிர் மூச்சு மாதிரி காதலித்தவர் ஜெர்மன் இசைக்கலைஞர் பீத்தோவன். இவருக்கு காதில் கோளாறு ஏற்பட்டது. 46வது வயதில் இந்த கோளாறு உக்கிரம் அடைந்து பீத்தோவனின் இரண்டு காதுகளும் செயலிழந்தன. உலகமகா இசைக்கலைஞருக்கு இதைவிட ஒரு மோசமான கொடுமை இருக்க முடியாது. பீத்தோவன் இந்த ஊனத்தையும் மீறி தனது அற்புதமான இசை பெட்டகங்களை உலகுக்கு கொடுத்தார். வெற்றியை அடைந்தே தீர்வது என்ற எண்ணம் தீ மாதிரி உள்ளுக்குள் எப்போதும் கனன்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த உற்சாகம் என்ற தீ அணைந்துவிட ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். வெற்றி என்ற மலை உச்சியை அடைய வேண்டுமானால் கல், முள், காட்டு விலங்கு, கடுங்குளிர், பனிமழை என்று நிறைய இடர்பாடுகள் வருவது இயற்கை. அதற்காக ஐயோ என்று சோர்ந்து உட்கார்ந்தாலோ பின் வாங்கினாலோ வெற்றியின் சுவை உங்களுக்கு கிடைக்காமலேயே போய்விடும். வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின்.